بسم الله الرحمن الرحيم.
ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون.
மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال جل جلاله تعالى أيضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال جل جلاله تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل لالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுடைய பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே பொறுப்புணர்வும் இறை பயமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அனைவர்களுக்கும் ஏராளமான பொறுப்புகளையும் கடமைகளையும் வல்ல ரஹ்மான் வழங்கியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்தும் விலகி நிற்கவே முடியாது. காரணம் என்னவென்று கேட்டால், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலின் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய பொறுப்புக்கு உட்பட்டதை குறித்து நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அதோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று விடவில்லை, அதை விளக்கமாகவும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஃபல் அமீருல்லதி அலன்னாசி ஃபஹுவ ராயின் அலைஹிம், மக்களின் மீது ஆட்சி புரிகின்ற ஒரு ஆட்சி தலைவர் அந்த மக்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வர் ரஜுலு ராயின், ஒரு மனிதன் ஒரு ஆண் அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான், அலா அஹ்லி பைத்திஹி, அவனுடைய குடும்பத்தாரை குறித்து அவன் பொறுப்பாளியாக இருக்கின்றான், வஹுவ மஸ்ஊலன் அன்ஹு, அவர்களை பராமரித்த அந்த விதத்தை குறித்து அவனும் விசாரிக்கப்படுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் மர்அத்து ராயியத்துன், ஒரு பெண்ணும் பொறுப்பாளிதான், யாருக்கு, அலா பைத்தி பாலிஹா வ வலதிஹி, கணவனுடைய அந்த வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள், அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவளும் மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதோடு நின்று விடவில்லை, மேலும் சொன்னார்கள், வல் அப்து ராயின் அலா மாலி சையிதிஹி வஹுவ மஸ்ஊலும் அன்ஹு, ஒரு அடிமை இருக்கிறாரே அவரும் பொறுப்புதாரியாக இருக்கிறார், அவனுடைய எஜமானுடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார், அதை அவர் பராமரித்த விதம் குறித்து நாளை மறுமையிலே அவரும் விசாரிக்கப்படுவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபகுல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள், அந்த பொறுப்பினை குறித்து நீங்கள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக தெளிவாக இஸ்லாத்தின் வட்டத்திற்குள் யாரெல்லாம் வந்துவிட்டார்கள், ஆண்கள் பெண்கள் என எல்லோருக்கும் ஏராளமான பணிகளுக்கு அவர்கள் பொறுப்புதாரிகள் என்பதை அல்லாஹுடைய தூத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்படி அந்த பொறுப்புகளை குறித்து நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொறுப்புகள் என்கின்ற பொழுது அது நிர்வாக சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது குடும்ப சம்பந்தமாக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம எத்தனையோ பெயர்கள் ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாக பொறுப்பில் இருப்பார்கள் அல்லது ஒரு இயக்கத்தின் பொறுப்பில் இருப்பார்கள் அல்லது இதர நிர்வாகத்தில் ஏதாவது ஒன்றிலே அங்கம் வகிப்பவர்களாக இருப்பார்கள். ஒன்றுமே பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு கணவனாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக, இப்படி ஏதாவது ஒரு பொறுப்பிலோ அல்லது ஒரே நேரத்தில் பல பொறுப்புகளையோ சுமந்து கொண்டுதான் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறார்கள். எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நான் ஒரு பொறுப்பற்றவன் என்றெல்லாம் யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது இல்லையா, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இப்ப இந்த பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான் என்ற அந்த இறை பயத்துடன் நான் இந்த பொறுப்புகளை எல்லாம் செய்கின்றோமா என்பதைத்தான் இந்த தருணத்திலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பல குடும்ப தலைவிகள், பல குடும்ப தலைவர்கள் ஏராளமான பொறுப்புகளையும் பணிகளையும் சுமந்து கொண்டு அதிலே அக்கறையற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வீட்டு பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே
எந்த அளவுக்கு மெத்தனமாக பொடுபோக்காக அக்கறையற்றவர்களாக இருக்கக்கூடிய பார்க்கிறோம் இல்லையா. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய விஷயத்திலே, அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய விஷயத்திலே, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய விஷயத்திலே ஏனோ தோனோ இன்று இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்முடைய வீட்டு பெண்களுடைய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போன்று கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், அல்லது கணவன்மார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், இதனையெல்லாம் என்ன செய்யறாங்க, சரியா செய்யறதில்லை. இதெல்லாம் ஒரு பொறுப்பாச்சு, இந்த பொறுப்பை பத்தி எல்லாம் மறுமையில் விசாரிப்பானே என்ற அந்த ஒரு அக்கறை இல்லாமல் அதை ஒரு உதாசீனமாக படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. ஒரு பொறுப்பு இரண்டு பொறுப்பு அல்ல, பல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக, பல மனைவிமார்களுக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தந்தையாக, இதையெல்லாம் விட அல்லாஹ்வுடைய செய்தியை, இறை செய்தியை மக்களுக்கு எந்த விதமான தயவு தாட்சணியும் இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இறை தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பொறுப்புகளுக்கு சுமத்தப்பட்டிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க எந்த பொறுப்பை எடுத்து பார்த்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் வகிக்கக்கூடிய எந்த பொறுப்பை எடுத்து பார்த்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைவா தான் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க, எதுலையுமே குறை வைக்கல. அதனாகத்தான் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, லக்கது காணலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனான் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று எதுக்கு சொன்னா, பல பொறுப்புகளை கொடுத்த அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவாக செய்து முடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால்தான் அல்லாஹ் ஒரு அருமையான சர்டிபிகேட்டை கொடுக்கிறான், லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய திருத்துதர் எடுத்து உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று. இப்ப நம்ம பார்க்கிறோம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய அந்த பொறுப்பை எவ்வளவு நிறைவாக செய்து முடித்தார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை நீங்க அவங்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்தாலே தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறை தூதர் என்ற அந்த பொறுப்பை, இறை தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வெற்றிகரமாக, குறைவின்றி, தொய்வின்றி எவ்வளவு அழகாக செய்து முடித்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஒன்று இரண்டுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை எவ்வளவு நிதர்சனமாக, எவ்வளவு அக்கறையுடன், எவ்வளவு பொறுப்புணர்ச்சியுடன் செய்தார்கள் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புகார் வருது. புகார்னா என்ன, நீங்க தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. புகார் என்று சொன்ன உடனே அவர் ஏதோ பீடி குடிக்கிறாரு, அல்லது மதுபானம் அருந்துகிறார், அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள். எப்படிப்பட்ட புகார் தெரியுமா, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட புகார் வரும் என்று சொன்னால், இவர் இபாதத்துகளிலே அதிகமாக மூழ்கி கிடக்கிறார், அப்படியான புகார்கள் தான். இபாதத்து செய்யல, தொழுகல, நோன்பு வைக்கல என்றெல்லாம் சஹாபாக்களின் மீது அதிகமாக புகார் வராது. எப்படி புகார் வரும் என்று சொன்னால், இவர் ரொம்ப இபாதத்துகளிலே மூழ்கி கிடக்கிறார், அந்த மாதிரியான புகார்கள் தான் பெருமானாரிடத்தில் வரும். அப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்ற சஹாபி அவரை பற்றி ஒரு புகார், என்ன புகார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தொடர்ச்சியாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி தொடர்ச்சியாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு புகார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வருது. இதை அறிந்த மாத்திரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா, உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போனா அவர் அங்க இருக்கிறார். பெருமானார் இந்த ஹதீஸுகள் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்கும் முகமாக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈச்ச நாறுகள், ஈச்ச நாறுகளால் செய்யப்பட்ட ஒரு தலகனையை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவதற்காக என்ன செய்யறாரு போடுறாரு. இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் சோபாக்களோ அல்லது பஞ்சு மெத்தைகளோ எல்லாம் இல்லை இல்லையா? அப்ப ஈச்சு நாரிகள் நிரப்பப்பட்ட ஒரு தோல் தலையணையை கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னாடி போடுறாரு, உட்காருங்கன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் உட்காரல, கீழே உட்காந்துட்டாங்க. கீழே உட்காந்துட்டு அவர் சொல்றாரு, எனக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் அது கடந்துச்சு, நான் போட்ட அந்த தலகனை ரெண்டு பேருக்கு மத்தியில் கடந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எதற்காக வந்தார்களோ அதை அங்க சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொல்றாங்க, அமா யக்ஃபீக மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத அய்யாம், உனக்கு மாசத்துல மூணு நாள் நோன்பு பிடிச்சா பத்தாதான்னு கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேள்விப்படுறாங்க, இவர் அதிகமாக நோன்பு நோற்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனடியாக வீட்டுக்கு போய் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து, அமா யக்ஃபீக மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத அய்யாம், உனக்கு மூன்று நாள் நோன்பு பிடிச்சா பத்தாதாப்பா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அவர் யா ரசூலல்லா, ஹதீஸில் இப்படி தான் வருது, யா ரசூலல்லா நம்மளாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எங்க ஒரு மணி நேரம் தாங்க இதுக்காக ஒதுக்குங்கலன்னு சொன்னேன். ஒரு மணி நேரமா எதுக்கு? ஒரு மணி நேரம் தாங்க பயானுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மணி நேரமா? அவ்வளோ நேரம் இல்லையேன்னு சொல்லுவோம். ஏன்னா இபாதத்துகளுடைய அந்த இதனுடைய மகிமை நமக்கு தெரியல. ஆனா அந்த சஹாபி என்ன செஞ்சாரு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நோன்பு பிடிச்சா போதும் சொல்றாங்க மாசத்துக்கு. அவரு யார சொல்லல்லா, இன்னும் எனக்கு தாக்கத்து இருக்குது, இன்னும் நான் பிடிப்பேன், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்களேன்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சரி போ ஹம்சன் சொல்றாங்க, அஞ்சு வச்சுக்கோ மாசத்துக்கு அஞ்சு வச்சுக்கோன்றாங்க. அப்பையும் அவர் என்ன செய்யல, திருப்தி அடையல. யார சூழல்லா அப்படின்றாரு, இன்னும் எனக்கு வலிமை இருக்கிறது, நான் அதிகமா நோன்பு பிடிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே சபான்னு சொல்றாங்க, நீ ஏழு நோன்பு பிடி மாசத்துக்கு ஏழு நோன்பு பிடிச்சுக்கப்பான்றாங்க. அப்பையும் அவருக்கு ஆசை அடங்கல, அதாவது நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற அந்த ஆவலை பாருங்க அவருக்கு. அவர் என்ன செய்யறாரு, இன்னும் யார சூழல்லா, இன்னும் தாக்கத்திற்கு யார சூழல்லா அப்படின்னோடனே திசான், சரி மாசத்துக்கு ஒரு ஒன்பது நோன்பு பிடிச்சிக்கப்பா அப்படின்றாங்க. அப்பையும் அவருக்கு ஆசை அடங்கல. அப்புறம் சல்லல்லாஹு சொல்றாங்க, இஹ்தா அஸ்ரா, என்ன செய்ய, மாசத்துக்கு பதினோரு நோப்பு பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றாங்க, லா சௌம ஃபௌக ஸௌமின் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஷத்ர தஹர். சல்லல்லாஹு சொல்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பை விட சிறந்த நோன்பு ஒண்ணு கிடையாது. அவரே என்ன செஞ்சாரு, வருஷத்துல பாதி நாள் நோன்பு வச்சாரு, பாதி நாள் விட்டுட்டாரு. ஒரு நாள் நீ நோன்பு பிடி, ஒரு நாள் நோன்பு விட்டுருப்பா, அதுதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இது ஹதீஸ் புகாரியிலே ஆதாரபூர்வமாக இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஒரு அல்லாஹுடைய இறை தூதர் விரைவாக அவருடைய வீட்டுக்கு சென்று மார்க்க ரீதியாக அவர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி, இது தவறு, இப்படி நீ செய்யக்கூடாது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் சிந்தித்து பார்க்கணும். என்ன காரணம்? அப்ப இறை தூதர் என்ற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். மார்க்க ரீதியாக ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது, பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான் என்ற அந்த இறை பயம்தான் காரணமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், நம்ம நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கிறது, அந்த பொறுப்புகளுக்கு பின்னால இன்னொரு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அதை பொறுப்பாகவே நம்ம என்ன செய்யறது இல்லை, பொருட்படுத்துவது இல்லை. அல்லாஹுடைய தூதர் மரணித்ததற்கு பின்னால இந்த உலகத்திற்கு வேற ஒரு நபி வரப்போறது கிடையாது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, லா நபிய பாதி, எனக்கு பின்னால நபி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா காத்தமுன் நபி, நான் தான் இறுதி நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ அவர்கள் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை மக்களுக்கு, பிற மக்களுக்கு உலகம் அழியும் நாளும் வரை இது கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்புல விட்டுட்டு போயிருக்கிறாங்க? இந்த உம்மத்து கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இந்த உம்மத்து தான் அதை செய்யணும். ஆனா இன்னைக்கு பொறுப்பற்றவர்களாக மார்க்கத்தை அறிந்த நாம மார்க்கம் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். விதாத்துகளிலே மூழ்கி கிடக்கின்றார்கள், வழிகட்டிலே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் சொல்லி இருக்கின்றோமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் இருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு பயானம் கேட்டிருக்கிறோம். நமக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா? அதை அடுத்தவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒரு மஷூரா என்று வந்துவிட்டால் பல கருத்துக்களை வந்து மஷூரால சொல்றோம், பல கருத்துக்களை. அல்ஹம்துலில்லாஹ், மஷூராவை பொறுத்த வரைக்கும் அதான் அல்லாஹ்வே சொல்றான், வஷாபிருஹும் ஃபில் அம்ரு, நன்மையான காரியங்களை நீங்கள் மஷூரா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றான் அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் மஷூரா செய்கிறோம், அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், நிறைவேற்றுறோம் சில காரியங்களை. ஆனா மஷூராவோடு நம்முடைய பணி முடிந்து விட்டதா? மஷூரால வந்து நம்முடைய கருத்துக்களை சொல்லுவதோடு நம்முடைய பணி முடிந்து விட்டதா? களப்பணி ஆற்ற வேண்டாமா? அந்த பொறுப்பு நமக்கு இல்லையா? களத்தில் குதிக்க வேண்டும். இந்த தாவாவுடைய களத்தில் நாம் குதிக்க வேண்டும். வெறும் அதாவது மஷூராவில் மாத்திரம் கலந்து கொண்டு நான்கு கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு போய்விட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே தப்பிக்க முடியாது, மறுமையில தப்பிக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்ற அந்த பொறுப்பை ஏற்றவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க ரீதியாக ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்ன உடனேயே ஒரு இறை தூதர் என்ற அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை பின்பற்றக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்கு போய் இது செய்யறது தப்புப்பா என்று சொல்கிறார்கள் சொன்னால் காரணம் என்ன? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பான். அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கிறது சகோதரர்களே, நமக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த தாவாவுடைய பணியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமானிதம் இது, இதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம், இன்றைக்கு நமக்கு அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாற்று மதத்தவர்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு யாரிடத்திலாவது இந்த மார்க்கத்தை பற்றி நான் இவ்வளவு நேரம் பேசினேன் என்று சொல்ல முடியுமா? நம்மின் மூலமாக யாராவது இஸ்லாத்தை தெளிவிருக்கிறார்களா? அப்ப அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் உதாரணம். தமக்கு பொறுப்பு, தம்முடைய பொறுப்புக்கு கீழ் உள்ளவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழி நடத்தினார்கள், அவர்களை மார்க்கத்தின் பக்கம் எப்படி அழைத்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவருடைய வீட்டிலே ஒரு யூத சிறுவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு யூத சிறுவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மரண தருவாயில அல்லது உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் மார்க்கத்தை சொல்றாங்க, மார்க்கத்தை சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு என்ன அக்கறை? சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பான். சொன்னாயா? உனக்கு கீழ் இருந்தானே, உனக்கு பக்கத்தில் இருந்தானே, அவனுக்கு நீ சொன்னியா? ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்ற பயானை போட்டு மேடை போட்டு உனக்கு பக்கத்தில் இருக்கிறானே, அவனுக்கு நீ மார்க்கத்தை சொன்னியா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அந்த பயம் தான் சகோதரர்களே, அந்த இறை பயம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களை சுற்றி உண்டான அனைவர்களையும் இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்கு அவர்களுக்கு தூண்டுதோலாக இருந்தது இறை பயம்தான். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான் என்ற அந்த இறையச்சம் தான் சகோதரர்களே. நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நாம இந்த இறை பணியில, அதாவது இந்த தாவாவுடைய பணியில நாம எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம்? வெறும் மஷூராவோடு நம்முடைய வேலைகள் முடிந்து விடுகிறதா, அல்லது களப்பணியிலே நாம் இறங்கி வேலை செய்கிறோமா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யாரை நம்ம குறிப்பிட்டு சொல்லல, அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களாக என்ன செய்யணும், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஊருக்கு தான் உபதேசம் வீட்டுக்கு இல்லைன்னு, ஊருக்கு தான் உபதேசம் வீட்டுக்கு இல்லை. இது யாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொன்னா, ஊருக்கெல்லாம் மேடையை போட்டு பயானம் பேசிட்டு இந்த வீட்டை ஃப்ரீயா விட்டுறாரு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு மத போதகருக்கு இந்த உபதேசம், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் நல்ல உபதேசம் தான் செய்யறாரு, வீட்டை பாத்தீங்கன்னா ஒன்றும் சுத்தம் இல்லை, என்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு மாத்திரம் உபதேசத்தை செய்துவிட்டு தன்னுடைய வீட்டை மறந்தார்களா என்று சொன்னால் நிச்சயமா இல்லை. தங்களுடைய வீட்டுக்காரர்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மகன்களையும் மருமகன்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகையுங்கள், ஏவுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. ஒரு பொறுப்பை கொடுத்தானே, அந்த பொறுப்பை எவ்வளவு சரியாக செய்தார்கள் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்துடைய நேரம், இரவுனுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் தொழுதுவிட்டு நேராக எழுந்திருச்சு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. அலி ரதியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் எழுப்புறாங்க, யார மகனையும் மருமகனையும் எழுப்பிவிட்டு, அலா துசல்லியானி, நீங்கள் இருவரும் தொழவில்லையா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ எந்திரிச்சு உக்காந்துக்கிட்ட அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. என்ன வார்த்தைன்னா, அன்புசனா பியதில்லா, நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம், அப்போ எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. பாசுனா பாசுனா, அவன் நாடுனா தானே நாங்கள் எழுப்ப முடியும், அவன் எழுப்பி விட்டா தானே நாங்கள் எழுப்ப முடியும். கரெக்டு தானே சொல்றது, எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அவனுடைய கைவசத்தில் இருக்கிறது, அவன் எப்போ எழுப்பிடுறானா அப்போ தான் நாங்கள் எழுப்ப முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் டைலாக் சொல்லுவாங்க. இப்போ அலி ரதியல்லாஹு தஆலா இந்த வார்த்தை பெருமானார் எழுப்பி விட்ட உடனே அவர் சேரி நெந்திரிச்சு போய் உதவு செஞ்சு தொழுகாம என்ன செஞ்சிடறாருன்னா, அன்புசனா பியதில்லா, எங்களுடைய நப்சுகள் எல்லாம் எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹுடைய கைவசத்திலே இருக்கிறது. ஃபைதா ஷா பாசுனா பாசுனா, அவன் எழுப்பி விட்டா தான் நாங்கள் எழுந்திருக்கிறதுக்கு அப்படின்ட்டாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமணி எதுவும் பேசல. தன்னுடைய தொடையில் அடித்தவர்களாக, தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. குர்ஆனுடைய ஆயத்து 18வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம், வகானல் இன்சானு அக்ஸர சையின் ஜடலா, இந்த மனிதன் இருக்கின்றானே இவன் அதிகமாக விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி அதிகமாக விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான்? அட, ஒரு நல்ல விஷயம், சரி நம்ம தூங்கிட்டோம் எழுப்பிடுறாங்க, எந்திரிச்சு தொழுதுட்டு போறதை விட்டுட்டு என்ன சொல்றாரு, வியாக்கியானம் பேசுறது, ஏதாவது ஒரு விவாதம் பிடிக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையே சந்ததாலி செய்தும் பேசாம இந்த ஆயத்தை ஓதிட்டு அவங்களை எழுப்பிவிட்டு போயிடுறாங்க. இது ஹதீஸில் புகாரில் இடம்பெறுகிறது. அதே மாதிரி பாருங்க, எதற்காக சொல்ல வரேன் என்பதை பின்னாடி சொல்றேன். அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் தொழுதுட்டு இருப்பாங்க. தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறுக்கு வாக்கில் படுத்து கிடப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா, இரவு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வித்ர் தொழுவதற்காக ரெகுலராக என்ன செய்வாங்களா, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எழுப்பி விடுவாங்களாம். இதை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சொல்கின்றார்கள். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு குடும்ப தலைவனாக குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தொழுகையாளிகளாக மாறுகிறார்களா, தொழுகையால் தொழுதார்களா என்பதை யார் கண்காணிக்கிறார், குடும்ப தலைவர் கண்காணிக்கிறார். சிரமப்பட்டு எந்திரிச்சு போய் தன்னுடைய மகள் தொழுதார்களா, தன்னுடைய மருமகன் தொழுதாரா, தன்னுடைய மனைவி தொழுதார்களா என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால், காரணம் என்ன, அல்லாஹ் சொன்னா கூ அன்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பொறுப்புணர்ச்சி தான், அந்த பொறுப்புணர்வு தான் நாளை மறுமையிலே என்னை அல்லாஹ் கேள்வி கேட்பான், உன்னுடைய குடும்பத்தை நீ எவ்வாறு நீ வழி நடத்தினாய், அவர்களை தொழுகைக்கு நீ அழைத்தாயா, அவர்களை தொழுகையின்பாய் நீ அழைத்தாயா என்று அல்லாஹின் இடத்தில் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் கடுக்க நின்று வணங்கினாலும் கூட தன்னுடைய குடும்பத்தாரையும் அவர்கள் மறக்கவில்லை. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், அல்லாஹ் நம்ம மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான், அந்த பொறுப்பை சரியான முறையிலே நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற அந்த இறை பயம்தான் சகோதரர்களே காரணம். அதே போல பார்க்கிறோம், குடும்பத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் கூட இன்றைக்கு நம்மெல்லாம் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய நேரத்தில் சொல்லுவதே கிடையாது. சின்ன பிள்ளைதானே என்று நாம் எல்லாம் அசால்ட்டாக விட்டுடுறோம். அவர்கள் பெரியவனார்கள் பின்பு தாய் தந்தையர்களை மதிப்பதில்லை. இந்த மாதிரிலாம் நடக்குது. இதற்கெல்லாம் யார் காரணம் என்று பார்த்தால் பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை நம்ம சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. தலைமை, அதாவது தன்னுடைய தந்தை என்ற அந்த பொறுப்பு இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை பயத்துடன் செய்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் விசாரி ஒவ்வொன்றையும் நாம் அப்படி தான் எடுத்துக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில கடமைகளும் பொறுப்புகளும் வந்துவிட்டால் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், இந்த பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அந்த எண்ணத்திலேயே, அந்த நோக்கத்திலேயே நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் எல்லா பொறுப்புகளையும் நாம் நிறைவா செய்ய முடியும். தொய்வு இல்லாமல் செய்ய முடியும், குறைவு இல்லாமல் செய்ய முடியும். நாம் என்ன நினைக்கிறது இல்லை, நம்ம நினைக்கிறது கிடையாது, இதெல்லாம் எல்லாம் கேட்கவா போறான், இதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்ரா என்கிற மாதிரி நம்ம நினைத்துத்தான் நாம் நிறைய செயல்களை, குறைபாடுகளை, நிறைய கடமைகளை குறை வைத்து விடுகிறோம், நிறைய பொறுப்புகளை தவறளித்து விடுகின்றோம். ஆக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. முன்னுதாரணம் எப்படி இருந்தாங்க சொன்னால், ஒரு ஒரு சிறுவர் சின்ன தவறு செய்திருந்தா கூட அதை அப்படியே சுட்டி காட்டுவாங்க, இப்படி செய்யாதப்பா, நீ இப்படி செய்ய. அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு 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 சிறுவர், அதாவது ஒரு சிறுவர்னா அவருடைய வீட்டிலே வளரக்கூடியவர், உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குழந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மு சலமா, அவங்களுக்கு அபூ சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு கணவர் இருந்தார். அந்த கணவரின் மூலமாக பெறப்பட்டவர் ஒரு ஒரு மனிதர், ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை உட்காந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பிடும்பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்துக்கும், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்றெல்லாம் சாப்பாடுகளை என்ன செய்யும், சரியா சாப்பாடு சாப்பிடாது இல்லையா, கையை கண்டபடி வச்சுக்கிட்டு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்தை எப்படி போதிக்கிறாங்க பாருங்க, அந்த பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை ஒழுக்கத்தை போதிக்கிறாங்க. யா குலாம், ஓ சிறுவனே, சம்மில்லா, ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா சொல்லுப்பா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் உள்ளதை சாப்பிடு ஃபஸ்ட்டு, உனக்கு தட்டுக்கு ஓரத்தில் உள்ளதை சாப்பிடு என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை போதிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒழுக்கத்தை போதித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமூகமாக, மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக, அந்த அல்லாஹ் பொருந்து கொண்ட ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்தந்த பொறுப்புகள் வருகின்ற பொழுது அதை நிறைவாக செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்சி தலைவராக இருந்தாங்க. அந்த ஆட்சி தலைவர் மக்களை குறித்து விசாரிக்கப்படுவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சொன்னாங்களா இல்லையா, அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு ஆட்சி தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லி தராங்க, சமூகத்திற்கு சொல்லி தராங்க. இன்றைக்கு நாம பெரும்பாலும் பார்க்கிறோம் உலகத்தில், இன்றைக்கு நாம பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால் பல நாடுகள், பல நாடுகள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. பல நாடுகளுடைய அந்த குடிமக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, இந்த விலை உயர்வு, மின்வெட்டு போன்ற காரணங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அன்றாடம் சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் விழிப்புதுங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாட்டு குடிமக்களுடைய வரிப்பணங்களை இன்றைக்கு அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் நாள்தோறும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஆட்சி தலைவர்களுடைய ஒரு மெத்தன போக்கு, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை, மக்களின் மீது உண்டான அந்த ஒரு பொறுப்புணர்வு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய பொருளாதார விஷயத்திலே, மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே, மக்கள் பஞ்சம் ஏற்பட்டு விடாமல் இருக்கக்கூடிய விஷயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அக்கறையுடனும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாறுகள், ஹதீஸ் நெடிகளும் காண கிடப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு வராங்க. படுக்கையிலே ஒரே ஒரு பேரித்தம்பளம் கிடைக்கின்றது, ஒரே ஒரு பேரித்தம்பளம் கிடைக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அது தர்ம பொருளாக இருக்குமோ, சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ, ஜகாத்தாக வந்த பொருளாக இருக்குமோ என்று நினைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடல. காரணம் என்ன? ஜகாத்துடைய பொருளோ சதக்காவுடைய பொருளோ, ஒரு ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான், ஒரு அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கக்கூடிய எனக்கு அது ஹலால் இல்லை, அதை நான் சாப்பிடக்கூடாது என்ற காரணத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டியது மக்களுக்குத்தான் சேர வேண்டும், ஆட்சி தலைவனுக்கோ அதிகாரத்தில் உள்ளவனுக்கு போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதை நாயகம் சொல்ல அதுல பயம் காட்டுறாங்க. ஏன்? இதை பற்றி அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான், ஒரே ஒரு பேர் சிந்தால தானே எடுத்து வாயில போட்டா என்ன என்றெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமாக நினைக்கவில்லை. மக்களுடைய இது மக்களுக்கு போய் சேர வேண்டியதா, அது மக்களுக்கு போய் சேர வேண்டும். பாருங்கள், பெருமானார் மாத்திரமல்ல அவங்களுடைய குடும்பத்தார்களையும் அப்படித்தான் வார்த்தெடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டம் அறுவடை செய்யப்படுகிறது, பேரித்தம்பழ தோட்டங்கள் இருந்து பேரித்தம்பழங்கள் எல்லாம் ஜகாத் பொருளாக வந்து குவிகிறது. அவருடைய பேர குழந்தைகள் ஹசைன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அந்த இருவர்களும் அந்த பேரித்தம்பழ குவியலுக்கு மத்தியிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக குழந்தைகள் விளையாடிச்சுன்னா கீழே கிடக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் வாயில் எடுத்து போடும், அது என்னன்றது கூட பார்க்காது. அப்படி ஒரு குழந்தை பேரித்தம்பழத்தை பார்த்து விட்டு ஹசைனா அல்லது ஹுசைனோ யார் என்றெல்லாம் ஹதீஸ்ல வரல, ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார். ஒரு குழந்தை வாயிலே எடுத்து போட்டு விடுகிறது அவருடைய பேர குழந்தை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, பார்த்துட்டு ஒரு சின்ன விளையாட்டு குழந்தை தானே, ஏதோ ஒன்று வாயில தூக்கி போட்டான் போனா போகுதுன்றெல்லாம் விடல. உடனடியாக வராங்க, வந்து அவருடைய வாயில கையை விட்டு அவர் வாயில போட்ட அந்த பேரித்தம்பழத்தை வெளியே எடுத்து அம்மா அழிந்த அம்மா அழிந்த அன்ன ஆல முஹம்மதின் லா யாக்குலூன சதகா, நீ அறிய மாட்டியா முஹம்மதுடைய குடும்பத்தார்கள் சதகாவுடைய பொருளை தொடக்கூடாது என்பது சாப்பிடக்கூடாது என்பதை நீ அறிய மாட்டாயா என்று சின்ன குழந்தைக்கு சொல்லி, சின்ன குழந்தை தானே சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்றெல்லாம் விடாமல் இது மக்களுக்கு போய் சேர வேண்டியது மக்களுக்குத்தான் போய் சேர வேண்டும், அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனத்துடன் பொறுப்புணர்வுடன் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்னவென்று பார்த்தால் நாளை மறுமையிலே அதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு ஹலாலாகாததை, உனக்கு ஹராமாக்கப்பட்டதை, உன்னுடைய குடும்பத்துக்கு ஹராமாக்கப்பட்டதை நீ எடுத்து செய்தாயா, நீ அதை அதிலிருந்து எடுத்தாயே என்று அல்லாஹ் விசாரிப்பானே என்ற அந்த இறை பயம்தான் அவர்களை பொறுப்புணர்வுடன் நடக்க செய்தது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அது மாத்திரமல்ல நிறைய செய்திகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய பொருளாதார விஷயத்திலே எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு வரலாறு நடிகளும் நீங்க நிறைய ஹதீஸுகளை பார்க்கலாம், நிறைய ஹதீஸுகளை பார்க்கலாம். ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அசர் தொழுக வைக்கிறாங்க, அசர் தொழுக வைக்கிறாங்க. அசர் தொழுக வச்சு முடிச்ச உடனே கையோட எந்திரிச்சு போயிடுறாங்க, கையோட எந்திரிச்சு போயிடுறாங்க. சற்று நேரத்தில் திரும்பி வராங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே என்ன வேகமா போனீங்க வேகமா வந்தீங்க என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குந்து ஹல்லத்து ஃபில் பைத்தி திப்ரா மின சதக்கா, என்னுடைய வீட்டில் சதக்காவுடைய சதக்காவாக வந்த ஒரு தங்க நாணயம் அல்லது ஒரு தங்க கட்டி இருந்துச்சு, அதை நான் இன்று இரவு என்னுடைய வீட்டிலேயே வைத்து கொண்டு இரவை கழிப்பதை நான் விரும்பவில்லை, என்னுடைய வீட்டிலேயே அதை வச்சுக்கிட்டு அன்றைய இரவு நான் கழிப்பதை நான் விரும்பவில்லை, நான் அதை பங்கிட்டு கொடுத்து விட்டு வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், மக்களுடைய பொருளாதாரம் ஒரு இரவு கூட என்னுடைய வீட்டிலே தங்கிவிடக் கூடாது, மக்களுக்கு போய் சேர வேண்டிய நேரத்திலே சேர்ந்து விட வேண்டும் என்ற அக்கறையுடன் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? இறை பயந்தான், நான் மூத்தா போயிடுவோம், அது எங்க வச்சேன்னு தெரியாது, கடைசியில் அதை அல்லாஹ் பங்கு விட்டியான்னு கேட்பான், இப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி மக்களுடைய பொருளாதார விஷயத்திலே மிகவும் அக்கறையுணர்வுடன் நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க. அந்த மனைவிமார்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு என்று சொல்லி முறை வைத்துத்தான் போனாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் அப்படித்தான், நீங்க பல மனைவிமார்கள் இருந்தா அவங்கள்ட்ட நீங்க நீதமா நடந்துக்கணும். இன்ன மனைவி தானே, பிடித்தமான மனைவியுடைய வீட்டிலே இருந்து விட்டு போகலாமே என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக விட்டுல்ல. ஏன்னா பிடித்தமான மனைவியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கூட மனைவிமார்கள் என்று வருகின்ற பொழுது அதில் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை வைத்து தான் போய் கொண்டிருந்தார்கள். பெருமானாருடைய இறுதி கட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் பாய்பட்டு விடுகிறார்கள். கடுமையான ஒரு காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் ஒரு வீட்டிலே தங்கி சிகிச்சை பெற வேண்டும். அது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்கி சிகிச்சை பெற வேண்டும். இப்ப ஒரு காய்ச்சல் தானே என்பதற்காக அந்த மனைவியுடைய வீட்டிலே அப்படியே தங்கிவிடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா, மற்ற மனைவிமார்களிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ், பாருங்க, மற்ற மனைவிமார்களிடத்தில் அனுமதி கேட்கிறாங்க, உங்களிடத்தில் வரக்கூடிய அந்த இரவுகளிலே நான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலே நான் தங்கிக் கொள்கிறேன், அங்கு தங்கி நான் சிகிச்சை பெற்றுக் கொள்கிறேன் என்று மற்ற மனைவிமாரிடத்துக்கு சென்று அங்கே அனுமதி கேட்கிறார்கள் சொன்னால் காரணம் என்ன? இதெல்லாம் ஹதீஸுகளில் படிக்கும்போது நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏன் நடந்து கொண்டார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்கின்றான், மனைவிமாரிடத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற அந்த இறை பயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, தனக்கு பிரியமான மனைவிமார்கள் இருந்தாலும் கூட, பிரியத்திற்குரிய மனைவி இருந்தாலும் கூட, அத்தனை மனைவிமார்களிடத்திலும் சம்பந்தத்தை கேட்டுவிட்டு அவர்களுடைய அனுமதி பெற்றவுடன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்கி சிகிச்சை பெற்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸுகளில் பார்க்குறோமே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம எவ்வளவு பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் இறை பயத்துடன் செய்கின்றோமா? இறை பயத்துடன் செய்கின்றோமா? நிச்சயமா இல்லை. இறை பயம் மாத்திரம், இறை அச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை அச்சம் மாத்திரம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும் சொன்னான். இதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்பான் என்ற அந்த பயம் மாத்திரம் நம்முடைய உள்ளத்தில் நாம் வந்துவிடும் சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நிறைவாக இருக்கும். எல்லா கடமைகளையும் நாம் நிறைவாக செய்து முடிப்போம். எல்லா பொறுப்புகளையும் நாம் நிறைவாக செய்து முடிப்போம். அந்த இறை பயம் வேண்டும் சகோதரர்களே, பொறுப்புணர்வு வேண்டும், அந்த இறை பயம் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்றெல்லாம் யாரும் ஒதுங்கவே முடியாது. ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஇயதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளாக இருக்கின்றீர்கள். அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய பொறுப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட் போடணும். அது நிர்வாக சம்பந்தமாக இருந்தாலும் சரி, குடும்ப சம்பந்தமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், இரவு நேரங்களில் அமர்ந்து எனக்கு இந்தந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறது, அந்தந்த பொறுப்புகளை எல்லாம் நான் சரிவர செய்கின்றேனா? கொஞ்சம் முஹாசபா செய்யணும், தன்னைத்தானே கொஞ்சம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். இந்த உலகத்திலே மனிதன் கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் படுவதெல்லாம் எதற்கு? மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், அதுதானே. வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா? இந்த உலகத்தில் நாம் இபாதத்துகள் செய்கின்றோமே, நல்ல அமல்கள் எல்லாம் செய்கின்றோமே, காரணம் என்ன? இந்த உலகத்தில் நாலு பேர் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவா? அல்லது நாம் இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்தா நமக்கு ஒரு பாக்கெட் சாப்பாடு கொடுப்பாங்க என்பதற்காகவா? இல்லை சகோதரர்களே, மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும். மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் முன்னால் நிற்கின்ற பொழுது அவன் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தக்க பதிலை சொல்லி ஆக வேண்டும். இதுதான காரணம். அப்ப இந்த காரணத்தை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொண்டு நம்முடைய அமல்களை நாம் சீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே. அதனால் நம்ம ஒவ்வொருவர்களும் இரவு நேரங்களில் படுக்கைக்கு போவதற்கு முன்னால் எனக்கு அல்லாஹ் என்னென்ன பொறுப்பை கொடுத்து இருக்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நீங்க படுக்கைக்கு போவதற்கு முன்னால் உங்களுடைய மௌத்த கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுடைய மரணத்தை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இன்பங்களை எல்லாம் முறித்து போடக்கூடிய அந்த மரணத்தை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நிறைய கோட்டை விட்டுட்டோம், இதுக்கெல்லாம் நம்ம அல்லாட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு உந்துதல் வரும். அதனால நாம் படுக்க போகின்ற பொழுது இரவு நேரங்களில் மௌத்த சிந்திங்க, நமக்கு என்னென்னலாம் பொறுப்புகள் இருக்கிறது என்பதையெல்லாம் கொஞ்சம் ஒரு லிஸ்ட் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கடமைகளை எல்லாம் நிறைவாக செய்யக்கூடிய ஒரு வல்லமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரிவான். அதனால நம்முடைய பொறுப்புகளை அறிந்து பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தோஃபீக்கு எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு